வெல்கம் டு உமாவுடன் கதை நேரம். இது பதுமைகள் சொல்லும் விக்ரமாதித்தன் கதைகள். கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம், நான் உமா பேசுறேன். 8வது நாள் காலை போஜ ராஜா அற்புத சிம்மாசனத்தின் படிகளில் ஏற முயன்ற போது 8வது படிக்கு காவலாயிருந்த சௌந்தரவல்லி பதுமை கலகலன்னு சிரிச்சு அவரை தடுத்து நிறுத்தி சொன்ன கதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போற விக்ரமாதித்தன் கிளி ஆகிய கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். உஜ்ஜயினி நகரத்துல விஜயன் அப்படின்னு ஒரு தச்சன் இருந்தான். தச்சன்னா கார்பெண்டர். அவன் அற்புதமான மர சாமான்களும் அழகான மர பொம்மைகளும் செஞ்சு கொடுத்து விக்ரமாதித்ய ராஜாவோட அந்தரங்க சிநேகிதனாவும் ஆயிட்டான். அவன் தான் கற்றிருந்த இந்திர ஜால மகேந்திர ஜாலம் போன்ற வித்தைகளை எல்லாம் மன்னருக்கு கற்றுக் கொடுத்தான். அதற்கு பதிலா விக்ரமாதித்ய ராஜா தான் கத்துக்கிட்ட கூடு விட்டு கூடு பாயும் வித்தைய அவனுக்கு கத்து கொடுக்க ஆசைப்படுறாரு. ஆனா பட்டி சொல்றாரு, மன்னர் பெருமானே, உங்களோட அரச போகத்தை அனுபவிக்க ஆசைப்படுறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கக்கூடும். அதனால கூடு விட்டு கூடு பாயும் வித்தைய நீங்க யாருக்கும் கத்து கொடுக்காதீங்க. அதிலும் அந்த தச்சனுக்கு கத்து கொடுக்கவே கூடாது. கூடா நட்பு தீமையில முடியும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. ஆனாலும் விக்ரமாதித்ய ராஜா அதை பொருட்படுத்தவே இல்லை. மன்னவனிடமிருந்து கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை கற்றுக்கிட்ட தச்சனும் அரசனோட உடலுக்குள்ள புகுந்து அரச போகத்தையும் அரண்மனை வாழ்க்கையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு சமயத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கான். விக்ரமாதித்ய ராஜா காடாறு மாதம் போக வேண்டிய சமயம். அவர் மட்டும் தனியா காட்டுல இருக்காருன்னும் பட்டி உஜ்ஜயினி நகரத்துக்கு திரும்பிட்டாருன்னு தெரிஞ்சுகிட்ட தச்சன் இதுதான் அரசனை மோசம் செய்ய சரியான சமயம்னு நினைச்சு விக்ரமாதித்ய ராஜாவை தேடி காட்டுக்கு வந்து அந்தரங்க விசுவாசி போல நலம் விசாரிச்சு நடிக்கிறான். விஜயனை பார்த்த விக்ரமாதித்ய ராஜாவும் மனமகிழ்ந்து அன்போட வரவேற்று நல்ல சமயத்துல வந்த பட்டி இல்லாம இந்த காட்டுல பொழுது போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது, வா வன விலங்குகளை வேட்டையாடி பொழுத போக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் வேட்டையாடி களைச்சு போய் ஒரு குளத்தின் அருகில வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த ஆலமரத்தடி நிழல்ல படுத்து இளைப்பாறிட்டு இருக்காங்க. விக்ரமாதித்ய ராஜா விஜயனோட மடியில தலை வச்சு அரை தூக்கத்துல இருக்காரு. அப்போ அந்த மரத்தினோட கிளைகள்ல விளையாடிட்டு இருந்த ஜோடி கிளிகள்ல ஆண் கிளி திடீர்னு இறந்து போயிடுது. பெண் கிளி கலங்கி துடிச்சு இறந்து கிடக்கும் ஆண் கிளியினோட உடல் கூட்டையை சுத்தி சுத்தி வருது. தட்டி எழுப்ப முயல்வதும் அந்த காட்சியை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இத பார்த்த விக்ரமாதித்ய ராஜா மனமிலகி பெண் கிளிக்காக இறக்கப்பட்டு அதனோட சோகத்தை போக்கணும்னு தச்சனோட மடியில படுத்திருந்தபடியே கூடு விட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் தன்னோட உயிரை தன்னோட உடல் கூட்டிலிருந்து ஆண் கிளியோட உடல் கூட்டுக்கு புகுத்துறாரு. பெண் கிளியோட சந்தோஷமா விளையாடுறாரு. அந்த சமயம் தச்சன் விஜயன் தன் மடியில படுத்திருந்த விக்ரமாதித்ய ராஜாவோட உடல்ல உயிர் இல்லாம இருக்கிறத பார்த்து அவர் கிளியாகிவிட்ட விஷயத்த புரிஞ்சுக்கிறான். பல நாள் கண்ட கனவு நினைவாக போகுதுன்னு மனம் மகிழ்ந்து சட்டுன்னு கூடு விட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் தான் உயிரை தன்னோட உடல்ல இருந்து விக்ரமாதித்ய ராஜாவோட உடலுக்கு புகுத்திடுறான். தன்னோட உடலை அங்கேயே விட்டுட்டு போனா விக்ரமாதித்ய ராஜா அதுல வந்து புகுந்து மீண்டும் மனித உருவம் எடுத்துருவாருன்னு பயப்பட்டு தன்னோட உடலை தீ மூட்டி எரிச்சிடுறான். அதற்கப்புறம் போலி விக்ரமாதித்யன் ஆகிவிட்ட தச்சன் விஜயன் தானே அரசன்னு சொல்லிக்கிட்டு உஜ்ஜயினியோட எல்லைக்கு வந்து அங்க தென்பட்ட மக்கள் கிட்ட என்ன தலைநகருக்கு ஊர்வலமா அழைத்து செல்ல நவரத்ன பல்லக்குடன் அரச பரிவாரங்கள் புடைசூழ மந்திரி பட்டிய வர சொல்லுங்க அப்படின்னு அதட்டுறான். அவங்களும் ஓடி வந்து மந்திரி பட்டி கிட்ட சொல்றாங்க. பட்டி திடுக்கிட்டு, நம்ம அரசன் காடாறு மாதம் முடியும் முன் நாடுக்கு திரும்ப மாட்டாரே, இவ்வளோ ஆடம்பரமான ஊர்வலங்களை விரும்ப மாட்டாரே, அதிகார செருக்கோட கட்டளையிட மாட்டாரே அப்படின்னு குழம்பி போய் இதில் ஏதோ சூது இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிறாரு. தச்சன் விஜயன் ஊர்ல இருக்கானா அப்படின்னு விசாரிச்சு அவன் இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. பட்டியோட சந்தேகம் உறுதியாகவும் இந்த சிக்கலை மெதுவாக தான் விடுவிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு முத்துமணி பல்லக்கோட போலி விக்ரமாதித்ய ராஜாவை வரவேற்க போறாரு. ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடைப்பிடிப்பானான்னு. அது போலவே போலி விக்ரமாதித்ய ராஜாவா இருக்கும் தச்சன் தாம் தும்னு அதிகாரம் பண்ணிட்டு குதிச்சிட்டு இருக்கான். பட்டி தந்திரமா ஐடியா பண்ணி சொல்றாரு, அரசே வாருங்கள், அரசவைக்கு போய் ராஜாங்க காரியங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு தச்சன் சொல்றான், இல்லை நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், நாளைக்கு ராஜாங்க விசாரணையெல்லாம் பண்ணலாம், இன்னைக்கு நான் அந்த புறத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பட்டி சொல்கிறாரு, அப்படியே ஆகட்டும், இதை சம்பிரதாயப்படி முன்கூட்டியே பணிப்பெண் மூலம் தெரிவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பட்டி தனக்கு நம்பகமான ஒரு பணிப்பெண் மூலம் ஒரு தந்திரத்தை சொல்லி அனுப்புகிறாரு. போலி விக்ரமாதித்ய ராஜாவாக இருக்கும் தச்சன் அந்த புறத்தில் நுழைய முயன்ற போது அங்கே இருக்கும் பணிப்பெண் மறித்து ஆள வந்த ராஜாவே, அரச பத்தினிகள் அனைவரும் தாங்கள் சுமங்கலிகளாக மாங்கல்ய பலத்தோட நெடுநாள் இருக்கணும்னு 12 மாதம் கௌரி நோன்பு இருக்காங்க, அது முடிகிறதுக்கு இன்னும் 10 மாதங்கள் பாக்கி இருக்கு, அதுவரை அரச பத்தினிகள் முகத்தையும் ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க, அது உங்களோட ஆயுளுக்கு கேடு அப்படின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆமா அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் போலி விக்ரமாதித்ய ராஜா. பட்டி தனக்கு நம்பகமான ஆட்களை எல்லா திசையிலையும் அனுப்பிச்சு உண்மையான விக்ரமாதித்ய ராஜாக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறாரு. உஜ்ஜயினி நகரத்தில் போலி நாடகம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் கிளியான விக்ரமாதித்ய ராஜாக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப கவலையாக இருக்கான், வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த காட்டிலேயே 1000 கிளிகளை ஒன்றுபடுத்தி அதுக்கெல்லாம் தலைவனாக இருக்காரு விக்ரமாதித்ய ராஜா. இது போல 1000 கிளிகளும் ஒன்றா பறந்து திரிஞ்சிட்டு ஒரே மரத்துல இருக்கிறத பார்த்த ஒரு வேடன் இவங்களையெல்லாம் வலை விரிச்சு பிடிக்கணும்னு ஆசைப்படுறான். இதை அறியாத கிளிகள் 1000ம் ஒன்றா பறந்து வந்து அந்த வலையில விழுந்து மாட்டிக்குது. அப்போ விக்ரமாதித்ய கிளி மற்ற கிளிகளை பார்த்து, அன்பார்ந்த தோழர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அறிவை உபயோகிச்சோன்னா இந்த வலையை விட்டு ஒன்றா விடுதலை பெற முடியும், வேடன் வரும்போது நம்ம எல்லாம் பட்டினியால் சோர்ந்து சுருண்டு இறந்தது போல தலையை தொங்க போட்டு கிடக்கணும், வேடன் கிளிகள் இறந்து விட்டதுன்னு ஒவ்வொன்றா வலையிலிருந்து எடுத்து கீழே போடுவான், முதல்ல விழும் கிளி 1, 2 எண்ணிக்கிட்டே வரணும், எண்ணிக்கையில் 1000 வந்ததும் சத்தமிட்டு சரேல்னு எல்லாம் ஒன்றா கிளம்பி பறந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமாதித்ய கிளி சொன்ன மாதிரியே கிளிகள் எல்லாம் வலையில் இறந்தது போல நடிக்குது. வேடனும் வந்து பார்த்துட்டு கிளிகள்லாம் இறந்து போச்சேன்னு வருத்தத்தோட ஒவ்வொன்றா எடுத்து கீழே போடுறான். முதல்ல வந்த கிளி முறை தவறாமல் எண்ணிக்கிட்டே வருது, 999 கிளிகளையும் வலையிலிருந்து எடுத்து வேடன் கீழே எறிஞ்சிடுறான். கடைசி கிளியான விக்ரமாதித்யனை கையில் எடுக்கிறான். அப்போது அவன் இடுப்பிலிருந்து அருவாள் தற்செயலாக கீழே விழுந்து சத்தமிடுது. எண்ணி வந்த கிளி அதையும் சேர்த்து 1000ன்னு நினச்சிக்கிட்டு சத்தமிட்டு பறக்க எல்லா கிளியும் பறந்து போயிடுது. ஆனால் வேடன் கிட்ட விக்ரமாதித்ய கிளி மட்டும் மாட்டிக்குது. கிளிகளோட தந்திரத்தை உணர்ந்தாவன் ஆத்திரப்பட்டு விக்ரமாதித்ய கிளினோட கழுத்தை திருக பார்க்குறான். அப்போ விக்ரமாதித்ய கிளி அவனை பார்த்து சொல்லுது, வேடா, என்னை வீணாக கொல்லாத, நான் அதிசயமான ராஜகிளி. என்னை கூண்டில் வச்சு பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு கொண்டு போய் வியாபாரிகள் கிட்ட என்னை 1000 பொன் விலை சொல்லி வித்துடு அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமாதித்ய கிளிக்கு தொடர்ந்து என்ன நடக்குது, எப்படி தச்சனோட போலி நாடகத்தை முறியடிக்கிறாரு, தன்னோட உடல்ல எப்படி திரும்பவும் கூடு விட்டு கூடு பாயிறாரு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து சொல்றேன்.
கேட்டதற்கு நன்றி. என்ஜாய் லிசனிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு உமாவுடன் கதை நேரம். உங்களோட கமெண்ட்ஸை உமாவுடன் கதை நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நன்றி.